வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம்.
இப்ப பொதுவாகவே தமிழ்நாடை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டிற்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் இடையே காவிரி பிரச்சனை என்பது காலங்காலமாக இருந்து வருகின்ற ஒன்று. ஒவ்வொரு ஆண்டுமே பிரச்சனை வந்தாலும் இந்த ஆண்டு மிக தீவிரமாக இந்த பிரச்சனை வந்து உருவெடுத்துள்ளது. அதற்கு என்ன காரணம் ஐயா?
கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை அதிக தீவிரமாகத்தான் இருக்கிறது. இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் கர்நாடகா தான். அதற்கான முழுமையான அந்த குற்றம் செய்ததே இன்றைக்கு கர்நாடகா. என்ன செய்யறாங்க கர்நாடகா அப்படின்னா, கர்நாடகாவில் இருக்கின்ற அணைகள், அங்க கிருஷ்ணராஜ சாகர், ஹேமாவதி, ஹரங்கி, கபி 4 அணைகளிலும் இருக்கின்ற நீரும், அணைகளுக்கு அருகாமையில் ஏராளமான நூற்றுக்கணக்கான ஏரிகளை புதிதாக 2004 கர்நாடக அரசு உலக வங்கியினுடைய நிதி உதவியோடு சற்றே குறைய ஒரு 6,000 கோடி ரூபாய்க்கு அங்கே புதிதாக ஏரிகளை அமைத்து விட்டார்கள். ஏரிகளை அமைத்து கிடைக்கின்ற நீரையெல்லாம் அணைகளில் நிரப்புவதற்கு முன்பாகவே அங்கு இருக்கின்ற ஏரிகளிலே நிரப்பிவிட்டு அதை அங்கே அவர்கள் சாகுபடிக்கு பயன்படுத்துகிறார்கள். உதாரணமாக 1972 கர்நாடகாவினுடைய பாசன பரப்பு என்பது வெறும் 11 லட்சம் ஏக்கர் தான் இருந்தது. இன்றைக்கு அது எவ்வளவு அதிகமாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், சற்றேற குறைய 22 லட்சம் ஏக்கர் சாகுபடியை இன்றைக்கு கர்நாடகா அதிகப்படுத்தி விட்டது. அதிகப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல், ஊருக்கு பருவமழையில் கிடைக்கின்ற நீரை எல்லாம் அணைகளில் தேக்குவதற்கு முன்பாக ஏரிகளிலே தேக்கி வைத்து அங்கே சாகுபடி பயன்படுத்துகிறார்கள். இந்த ஆண்டு பன்னாட்டு வானிலை ஆராய்ச்சி மையங்கள் அந்த நிபுணர்களுடைய கணிப்பின்படி, நம்முடைய அந்த மழைப்பிடிப்பு பகுதி, காவிரியினுடைய மழைப்பிடிப்பு பகுதியாக இருக்கிற கர்நாடகாவிலே அந்த மழையினுடைய அளவு இந்த முறை சற்று குறைவு என்பது உண்மை. அதே நேரத்தில் அங்கே இந்த ஆண்டு அவர்கள் வழக்கமாக கடந்த 5 ஆண்டுகளாக கோடை சாகுபடியும் அங்கே செய்கிறார்கள். இதுவரை இல்லாத ஒரு புதிய சாகுபடியாக அங்கே கோடை சாகுபடியும் அவர்கள் செய்கிறார்கள். ஆக அங்கே இருக்கின்ற விவசாயத்திற்கு எந்த நேரத்திலும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து செய்வதனுடைய விளைவு, அவருடைய தண்ணீர் பயன்பாடு அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் கர்நாடகாவுக்கு ஏற்பட்டு, இங்கே அணைகளிலே தண்ணீரை குறைத்து வைத்து தண்ணீரை தமிழகத்துக்கு உரிய உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி, காவிரி மன்றத்தினுடைய நடுவர் தீர்ப்பின்படி தர வேண்டிய, மாதந்தோறும் வழங்க வேண்டிய அந்த தண்ணீரின் அளவு இன்றைக்கு குறைக்கப்பட்டு அணைகளிலும் தண்ணீர் இல்லை என்கின்ற பொதுவான பிரச்சனையை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இது கடந்த 5 ஆண்டுகளில் இது மாதிரியான புதிய முறையை அவர்கள் கையாள தொடங்கியதனுடைய விளைவு, தமிழகத்திற்கு ஏற்கனவே கிடைத்துக் கொண்டிருந்த தண்ணீர் இன்றைக்கு மிக பற்றாக்குறைக்கு ஏற்பட்டு விட்டது. அது மட்டுமில்லாமல், இங்கு நம்முடைய தமிழகத்தில் பெய்ய வேண்டிய காவிரி நீர்பிடிப்பு பகுதியிலும் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் போனதும் இதற்கு ஒரு காரணம். ஆக அங்க கர்நாடகாவிலே இருக்கின்ற இது மாதிரியான அங்க தேர்தல், அடுத்த ஆண்டு அவர்களுடைய தேர்தல் ஆண்டு, ஆக அங்கே இருக்கின்ற அரசு, சித்தராமையாவுடைய அரசாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு இருந்த ஷெட்டருடைய அரசாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்பு இருந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாக இருந்தாலும், இந்த அரசாக இருந்தாலும், அவர்கள் அங்கே காவிரியிலேயே அரசியலை மிக அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே காவிரியை வைத்துத்தான் கர்நாடகாவிலே அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது. அவர்களுடைய அரசியலுடைய அந்த விளையாட்டிலே இன்றைக்கு சிக்கிக் கொண்டது தமிழகத்தினுடைய காவிரி டெல்டா விவசாயிகள் தான் இன்றைக்கு சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய முதல் காரணம்.
இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல நீர் மேலாண்மை வந்து சரிவர செயல்படுவதில்லை, அல்லது தமிழ்நாடு அரசு அதை பற்றி எந்த சிந்தனையுமே நீர் மேலாண்மை பற்றி சிந்திப்பதே இல்லை. அங்குள்ள சிறு ஆறுகள் அல்லது ஏரிகள், குளங்களை தூர்வார்வதில்லை. ஓடுகின்ற தாபரபரணி போன்ற ஆறுகளை கூட அவர்கள் ஒழுங்காக கவனிப்பதில்லை, பராமரிப்பதில்லை. அடுத்து வந்து தண்ணியை மட்டுமே நம்பிய விவசாயத்தை வந்து காலங்காலமாக நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். பல நாடுகளில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய விவசாய முறைகளை எல்லாம் அறிமுகம் செய்கின்றார்கள். தண்ணீரை மிக மிக சொற்பமாக நம்பும் அளவு விவசாயத்தில் இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் மேம்பட்டு நிற்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் பழைய காலங்காலமாக எப்படி இருக்கின்றார்களோ அப்படியே தான் இருப்பதனால் தான் இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போகிறது. ஏன் கர்நாடக காவிரி நீரை மட்டுமே நம்பி தமிழக விவசாயிகள் இருக்க வேண்டும்?
இல்லை, மிக அற்புதமான கேள்விங்க, வரவேற்கத்தக்க கேள்வி. தமிழகத்தில் நீர் மேலாண்மை என்பது மிக 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 குறைவு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற இதே தமிழக முதல்வர் அவர்கள் 2004 இந்தியாவிற்கு ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். மழைநீர் சேகரிப்பு என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை இந்தியா முழுமையும் இருக்கின்ற எல்லா மாநிலங்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு அறிமுகப்படுத்திய அரசு. ஆனால் இந்த முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நீர் மேலாண்மையை பற்றி இவர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்பு இருந்த அரசும் கூட, திரு கருணாநிதி அவர் ஐயாருடைய அரசும் கூட நீர் மேலாண்மை பற்றி அவர்கள் கவலைப்படவே இல்லை. இதற்காக அவர்களுடைய செலவினங்கள் கூட சரியாக செய்யப்படவில்லை. ஏற்கனவே நம்முடைய பாரம்பரியமாக இருந்து கொண்டிருக்கின்ற நீர்நிலை ஆதாரங்கள் எல்லாம் கூட இன்றைக்கு ஆக்கிரமிப்பு சென்று அவைகள் எல்லாம் தூர்ந்து போயிருக்கின்றன. அவைகளை குறைந்தபட்சம் மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கையை கூட இங்கே தமிழக அரசு யாருமே எடுக்கவில்லை என்பதுதான் மிகவும் வருத்தத்துக்குரிய உண்மை.
சரி, இப்படி ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தை அணுகி நீதி பெற்று அல்லது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துத்தான் தண்ணீர் பெற வேண்டும் என்ற ஒரு அவசியம் வரும்போது விவசாயிகளின் மனநிலை எப்படி உள்ளது? அதாவது பலர் சொல்கின்றார்கள், இது என்ன ஒருமைப்பாடு, இது என்ன இந்தியா ஒரு நாடா அல்லது
நிச்சயமாக விவசாயிகள் இன்றைக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை விவசாயிகள் மிகுந்த விரக்திக்கு போயிருக்கிறார்கள். ஒரு விவசாயினுடைய தற்கொலை தண்ணீர் இல்லை என்பதற்காக ஒரு தற்கொலை என்பது ஏதோ ஒரு விவசாய சமுதாயத்தினுடைய மரணமாக நாம் கொள்ளக்கூடாது. அது ஒரு சமூகத்தினுடைய மரணமாகத்தான் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது.
சரி, இதற்கு என்னதான் நிரந்தர தீர்வு உள்ளது?
நிரந்தர தீர்வு என்பது காவிரி பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு சாத்தியமாகக்கூடிய தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமாகக்கூடிய எல்லா விதத்திலும் சாத்தியமாகக்கூடிய ஒரு திட்டத்தை கர்நாடகா மாநிலத்திலே பிறந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நீதியியல் நிபுணர் டாக்டர் பவானி சங்கர் என்பவர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினார். நாங்கள் 2004 காவிரி குடும்பம் என்ற பெயரிலே தமிழகத்தினுடைய காவிரி டெல்டா விவசாயிகளும் கர்நாடகாவினுடைய காவிரி டெல்டா விவசாயிகளும் ஒரே குடும்பமாக காவிரி குடும்பம் என்ற பெயரிலே நாங்கள் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்த்திருக்கின்றோம். அதிலே கிடைத்த தகவல், அந்த டாக்டர் பவானி சங்கர் என்பவர் ஒரு அருமையான திட்டத்தை அங்கே சொன்னார். யாருக்கும் எந்த காலத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாத சாத்தியமான நிச்சயமாக எல்லா காலத்திலும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய திட்டம் என்பது கர்நாடகா மாநிலத்தில் இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலையிலே ஆண்டுதோறும் 1900 டிஎம்சியில் இருந்து 2100 டிஎம்சி தண்ணீர் வரை ஆண்டுதோறும் மழையாக பெய்து வெறும் 135 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாகவே அரபிக்கடலிலே சென்று யாருக்கும் பயன்படாமல் வீணாக கலக்கிறது. அதை நீங்கள் நீர் மேலேற்று திட்டத்தின் மூலமாக தண்ணீரை நாம் எடுத்து பயன்படுத்தலாம், அல்லது மழையை குடைந்து டனல் சிஸ்டம் என்று சொல்கின்ற மழையை குடைந்து அதன் வாயிலாக அந்த தண்ணீரை எடுத்தால் அந்த 2100 டிஎம்சி தண்ணீரிலிருந்து நம்முடைய 4 மாநிலத்தினுடைய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கான பற்றாக்குறை என்பது எவ்வளவு என்று கேட்டால் 210 to 240 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் இதற்கு நிரந்தர தீர்வாகிவிடும் 4 மாநிலத்தினுடைய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு. ஆக 45 காலமாக இருக்கின்ற அந்த நதிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வுக்கு சாத்தியம் என்பது அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் விழுந்து மேற்கு நோக்கி பாய்கின்ற ஆறுகள் வழியாக, அதாவது நேத்ராவதி, பாராபோல், மகாதாயி, ஆகாநர்ஷினி, பெத்தி என்று சொல்லப்படுகின்ற சிறு ஆறுகள் வழியே அங்கே அரபிக்கடலிலே கலக்கின்ற அந்த நீரிலிருந்து 300 டிஎம்சி தண்ணீரை மட்டும் நீர் மேலட்டு திட்டத்தின் மூலமாக மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலையின் வழியே சேமாவதியோடு இணைத்து விட்டால் இந்த 4 மாநில பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பதற்கு சாத்தியமானதை நல்ல அருமையான திட்டத்தை சொல்லியிருக்கிறார். இது இதுவரை மத்திய அரசும் சரி எந்த மாநில அரசுகளும் இதுவரை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய ஆஸ்திரேலியாவினுடைய பண்பலை வாயிலாக நாங்கள் இந்த நம்முடைய இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்திற்கு காவிரி டெல்டாவினுடைய ஒரு சாமானிய விவசாயி என்ற அடிப்படையில் வேண்டுகோள் விப்பது என்னவென்றால், உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து இது போன்ற ஒரு நிபுணர் சொல்லி இருக்கின்ற இந்த திட்டத்திற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆய்வு செய்வதற்கு ஒரு உயர்மட்ட நீரியல் நிபுணர்களை மத்திய அரசாங்கத்தினுடைய நீரில் நிபுணரை தலைவராக கொண்டு 4 மாநிலத்திலும் இருக்கின்ற நீரில் நிபுணரை கொண்டு இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி சாத்தியம் என்றால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத அந்த திட்டத்தை அந்த மாநிலத்திலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் சொல்லி சென்றிருக்கின்ற அந்த திட்டத்தை அமல்படுத்த சொல்லி உச்ச நீதிமன்றம் 4 மாநிலத்தினுடைய அரசுகளுக்கும் உத்தரவிட வேண்டும். கர்நாடகாவில் இருப்பவர்கள் இதை தண்ணீர் பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளவில்லை, அவர்கள் அதை ஒரு இனப்பிரச்சனையாக என்று கொண்டு சென்று விட்டார்கள். அதான் மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது. 91 நடுவர் நீதிமன்றம் அளித்த இடைக்கால உத்தரவில் எப்பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய போராட்டங்கள், அதே போன்று இன்றைக்கும் கர்நாடகாவிலே பிரச்சனை ஏற்பட்டு தமிழர்கள் முழுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இது நதிநீர் பிரச்சனையாக இல்லாமல் இன்றைக்கு அவர்கள் இன ரீதியான பிரச்சனையாக எதிர்கொண்டிருப்பதுதான் நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பாதிப்பு.
மிக நன்றி ஐயா உங்களுக்கு.
மிக்க நன்றிங்கய்யா.